அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் தமிழகத்தில் சில தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள மயில் கற்களில் ஊர்பெயர்கள் ஹிந்தியில் எழுதப்பட்டது குறித்து மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்த கருத்து.
ஹிந்தி பேசி வரக்கூடியவர் அவருக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, வேற எந்த மொழியும் தெரியாது. வந்து இங்க நின்று கேக்குறாரு, பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு கேக்குறாரு, நீங்க வழிகாட்டு கொள்ள மாட்டீங்களா?
பொன் ராதாகிருஷ்ணனின் கருத்து தொடர்பாக மூத்த அரசியல் தலைவர் பழகற்பையா அளித்த பேட்டி.
பொன் ராதாகிருஷ்ணன் வட மாநிலத்தவரின் வால் பிடிப்பதை விட்டுவிட்டு தென் மாநிலத்தவரின் நலனுக்கு உகந்ததை பேச வேண்டும்
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் மரிய மைக்கேல். இட்லிப் மாகாணத்தில் நடத்தப்பட்ட நச்சு வாயு தாக்குதல் என்று சந்தேகிக்கப்படும் தாக்குதலில் குறைந்தது 58 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சிரியாவின் வடபகுதியிலிருந்து வருகின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டோரில் பெரும்பாலானோர் பொதுமக்கள் என்று மனித உரிமைகளுக்கான சிரியா கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்திருக்கிறது. கான்ஷேக் கவுன் நகரில் நிலவும் சூழ்நிலை மிகவும் மோசமாக இருப்பதாகவும், காலை 6:45 இந்த தாக்குதல் தொடங்கியதாகவும் உள்ளூர் ஆம்புலன்ஸ் சேவை அதிகாரியான முகமது ரசூல் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்தளிக்கும் அரசு தடை செய்யப்பட்ட மூலப்பொருட்களை கொண்டு கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல்களை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சிரியாவில் நடத்தப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படும் நச்சுவாயு தாக்குதலுக்கு சிரியா அரசு முக்கிய பொறுப்பேற்க வேண்டுமென ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்திருக்கிறது. அரசு மக்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அல்ல, அவர்களை பாதுகாக்கின்ற கடமையை பெற்றிருக்கிறது என்று ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவர் ஃபெடரிகா மொக்ரோனி கூறியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக ஐநா பாதுகாப்பு அவை கூட்டப்பட வேண்டும் என்று பிரான்ஸ் தெரிவித்திருக்கிறது. துருக்கி அதிபர் ரசீப் தயிப் எர்துவான் சிரியா அரசின் ஆதரவாளர்களை முக்கியமான ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினோடு நடத்திய பேச்சுவார்த்தையின் போது இந்த விடயம் பற்றி குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதலுக்கு தங்களுடைய விமானங்கள் பொறுப்பல்ல என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் மெட்ரோ நிலையத்தில் நடைபெற்ற குண்டுவெடிப்புக்கு காரணமான கிர்கிஸ்தானை சேர்ந்த முக்கிய சந்தேக நபரை 22 வயதான அக்பர் சொன் ஜாலி லோஃப் என்று உறுதி செய்திருப்பதாக ரஷ்யாவின் அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. தடவியல் சாட்சியம் மற்றும் பாதுகாப்பு கேமரா பதிவுகள் ஆகியவை இந்த நபரை வெடிக்காத 2வது கருவியுடன் தொடர்புடையவராக காட்டுவதாக புலனாய்வு குழுவினர் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல் சிரியா மீதான ரஷ்யாவின் கொள்கைக்காக பழிவாங்குவதற்கு நடத்தப்பட்டதாக அனுமானிப்பது குறை காணுவது கீழ்த்தரமானது என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சர்கே லாவ்ரோவ் தெரிவித்திருக்கிறார். இந்த குண்டுவெடிப்புக்கு பின்னர் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் பிற எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. நாட்டின் மிகவும் மதிப்புமிக்க பல்கலைக்கழகங்களில் ஒன்றை மூடிவிடச் செய்யும் சர்ச்சைக்குரிய சட்டம் ஒன்றை ஹங்கேரிய நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளது. விக்டர் ஓர்பானின் தேசியவாத அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டம் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே பதிவு செய்யப்பட்டுள்ள கல்வி நிறுவனங்கள் அரசின் அனுமதி இல்லாமல் பட்டங்களை வழங்குவதற்கு தடை விதிக்கிறது. மத்திய ஐரோப்பிய பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒன்றாகும். முற்போக்குவாதத்தின் கோட்டையாக இந்த பல்கலைக்கழகம் பார்க்கப்படுகிறது. தலைநகர் பெய்ஜிங்குக்கு வெளியே புதியதொரு குடியிருப்பு மற்றும் தொழில்துறை பகுதியை ஏற்படுத்த சீனா எடுத்துள்ள முடிவை அடுத்து அந்த பகுதிகளில் பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு மனைப்பிரிவுகளை வாங்கி வருகின்றனர். சனிக்கிழமை இந்த தீர்மானம் அறிவிக்கப்பட்டவுடன் சியோன்கான் புதிய பகுதி என்று அறியப்படும் இடத்தில் நிலங்களின் மதிப்பு அதிகரிக்க துவங்கியது. எனவே மனை விற்பனையை நிறுத்தி வைத்து உள்ளூர் அதிகாரிகள் ஆணையிட்டுள்ளனர். தென்னாப்பிரிக்காவை ஆளும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் முக்கிய கூட்டாளியான வரிமைமிக்க தொழிற்சங்க கூட்டமைப்பான கொசாட்டு அதிபர் ஜேக்கப் சுமாவை பதவியிலிருந்து விலகுமாறு கோரியுள்ளது. இன்னொரு கூட்டாளியான தென்னாப்பிரிக்க கம்யூனிஸ்ட் கட்சி சுமாவை பதவியிலிருந்து விலக ஏற்கனவே கோரியுள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். வட மாநிலங்களைச் சேர்ந்த ஓட்டுநர்களுக்கு உதவுவதற்காக தமிழ்நாட்டில் உள்ள சில தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள மைல்கற்களில் ஆங்கில பெயர்களை அகற்றிவிட்டு இந்தியில் ஊர்பெயர்கள் எழுதப்படுவதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான செய்தியை வழங்குகிறார் முரளிதரன்.
தமிழ்நாட்டின் சில தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள மைல்கற்களில் இந்தியில் ஊர்பெயர்கள் எழுதப்படும் விவகாரத்தில் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவிற்கும் இடையில் மோதல் வெடித்துள்ளது. தமிழகத்தின் வேலூர் கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் வழியாக செல்லும் தேசிய நெடுஞ்சாலை எண் 75 மற்றும் 77 ஆகியவற்றில் உள்ள பெயர் பலகைகளிலும் மைல்கற்களிலும் உள்ள ஊரின் பெயர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் கடந்த சில வாரங்களாக ஆங்கிலத்தில் உள்ள பெயர்கள் மாற்றப்பட்டு அதற்கு பதிலாக இந்தியில் பெயர்கள் எழுதப்பட்டன. இதையடுத்து திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிய ஆகியவை கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இதனை எதிர்த்து போராட்டம் நடத்தப் போவதாகவும் கூறின. இந்த நிலையில் இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், வட மாநிலங்களிலிருந்து வரும் ஓட்டுநர்களுக்கு உதவும் வகையிலேயே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் இந்த முடிவு 2004 டிசம்பர் மாதத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் ஆட்சியில் திமுகவின் டி ஆர் பாலு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தபோது எடுக்கப்பட்ட முடிவு என்றும் கூறினார்.
இது ஹிந்தியை பரப்புறது கிடையாது, தயவு செய்து புரிஞ்சுக்கீங்க. நீங்க ஒருத்தர் ஹிந்தி பேசி வரக்கூடியவர், அவருக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, வேற எந்த மொழியும் தெரியாது, வந்து இங்க நின்று கேட்கிறாரு, பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. நீங்க வழிகாட்டுக்குங்களா மாட்டீங்களா?
இதற்கு பிறகு சென்னை விமான நிலையத்தில் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன் திமுகவை கடுமையாக சாடினார்.
திமுக எழுப்பின பிரச்சனை வந்து ஹிந்தியில எழுத சொன்னது யாரு? அதானே ஹிந்தியில எழுத சொன்ன நீங்க தானே? ஏன் பெயிண்ட் டப்பா எடுக்கிறீங்க? பெயிண்ட் டப்பா எடுத்து உங்கவுங்க முகத்துல தடவிடுங்க, மயில்கல்ல தடவாதுங்க, அவங்கவுங்க முகத்துல தடவிடுங்க, அந்த கட்சிக்கு முகத்துல தடவிடுங்க.
இந்த நிலையில் இந்த குற்றச்சாட்டிற்கு பதிலளித்திருக்கும் முன்னாள் மத்திய அமைச்சர் டி ஆர் பாலு, 2004 டிசம்பரில் தான் அமைச்சராக இருந்த மத்திய நெடுஞ்சாலைத்துறை வெளியிட்ட அறிவிப்பின்படி எல்லா மைல் கற்களிலும் மாநில மொழியில் ஊர்களின் பெயர்கள் கட்டாயம் இடம்பெற வேண்டும் எனவும், ஊர் ஆரம்பிக்கும் இடத்தில் ஊரின் பெயரை மாநில மொழியிலும், அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து வருகிற மைல் கற்களில் ஆங்கிலம் மற்றும் இதர மொழிகள் இருக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டிருந்ததாக பாலு தெரிவித்துள்ளார்.
முரளிதரன் வழங்கிய செய்தி அது. இந்நிலையில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனின் இந்த கருத்து ஏற்புடையதா என்று மூத்த அரசியல் தலைவரும் திமுகவை சேர்ந்தவருமான பல கற்பையாவிடம் கேட்டேன்.
நான் என்ன கேட்டேன்னா, மாநிலத்தவருடைய நலன் அப்படின்றால் அதற்கு ஏற்ப இந்தியில் எழுதுவது என்றால் தமிழ் மாநிலத்தவர் தென் மாநிலத்தவருடைய நலனுக்கு எதில் எழுதுவது? அதனால இந்தியா முழுவதற்குமான பொதுமொழியாகிய ஆங்கிலத்தில் எழுதப்பட்டால்தான் வெளிநாட்டுக்காரனுக்கும் உலக மொழிகளுக்கும் அது உதவியா இருக்குமே தவிர, அதன மொழி என்று வந்தால் நம்முடைய தமிழிலும் எழுத வேண்டும் என்று சொல்லுவோம். வட மாநிலத்தில் நம்முடைய தமிழில் எழுதுகிறார்களா? ஆகவே நாம் டெல்லிக்கு போகிறோம், ஆந்திராவுக்கு போகிறோம், பெங்களூருக்கு போகிற போது நாம் என்ன இடரை அனுபவிக்கின்றோமோ ஆங்கிலமாக இருந்தால் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கு. அது அல்லாமல் அவர்களுடைய தாய்மொழியில்தான் எழுதப்பட வேண்டும், நம்முடைய தாய்மொழியில் எழுத வேண்டும். இரண்டாவது, வட மாநிலத்தவருடைய நலன் மட்டும் முக்கியமில்லை, உலக மனிதர்கள் முழுவதும் இங்கே கார் ஓட்டுகிறார்கள், பெரிய காரணம் வந்தாலும் கார் ஓட்டுகிறார்கள். ஆகவே எல்லாருக்கும் உரிய மொழியாக உள்ள ஆங்கில மொழிதான் எல்லாருக்கும் நல்லதே தவிர குறிப்பிட்ட சாராதின் நலன் மிகவும் முக்கியமானதில்லை. ஒரு நாட்டுக்கு மொழி தேசிய மொழியாக இருக்க வேண்டும் என்பது இந்தியாவினுடைய ஒற்றுமை புகழ்ந்ததில்லை. மற்ற மொழிகளும் தேசிய மொழிகளாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் ஆங்கிலமும் அந்தந்த மாநில மொழிகளும் முக்கியத்துவம் பெற வேண்டும். பொன் ராதாகிருஷ்ணன் வட மாநிலத்தவரின் வாழ் பிடிப்பதை விட்டுவிட்டு தென் மாநிலத்தவரின் நலனுக்கு உகந்ததை பேச வேண்டும்.
சரி, அதே சமயம் வந்து இந்த கருத்தை வெளியிட்டுள்ள பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேலும் ஒன்று கூறியுள்ளார். அதாவது இந்த முடிவு கடந்த 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, அதாவது முந்தைய காங்கிரஸ் ஆட்சியின் போது எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார்.
ஆகவே காங்கிரஸ் செய்ததெல்லாம் நன்மையானதில்லை. காங்கிரஸ் இது போன்ற முடிவுகளை எடுத்ததனுடைய விளைவுதான் 67 இன்றைக்கு வரையிலும் தமிழ்நாட்டில் 3வது நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. ஆகவே 67 50 காலமாக காங்கிரசுடைய வீழ்ச்சிக்கு எது காரணமோ அதே கொள்கையை பாஜக கடைபிடித்தால் வேறு ஊன்ற முடியாமலே போய்விடும்.
ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த டி ஆர் பாலு அவர்கள், அவருடைய காலத்தில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இதை எப்படி பாக்குறீங்க?
நெடுஞ்சாலைத்துறையில் டி ஆர் பாலு இருந்த போதும் இந்தி பொதுமொழியாக இருக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டவர் இல்லை. அவர் காலத்திலேயே இதுபோல் 1-2 எழுதப்பட்டதை அவர் திருத்தி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை என்றைக்கும் ஆங்கிலம் தொடர்ந்து நீடிக்க வேண்டும், அது எல்லாருக்கும் ஒரு மாதிரியான மொழி. ஆகவே 18 மொழிகளும் தேசிய மொழி ஆக வேண்டும். வட மாநிலத்தவரின் நலன் என்பது முக்கியம் என்று பொன் ராதாகிருஷ்ணன் நினைப்பதை விட்டுவிட்டு தென் மாநிலத்தவரின் நலன் குறித்து அவர் சிந்திக்க வேண்டும்.
பழ கருப்பையா அளித்த பேட்டியது. அடுத்து பிபிசி தமிழோசையின் சிற்றலை ஒளிபரப்பு குறித்த முக்கிய அறிவிப்பு. இதனை வழங்குபவர் மணிவண்ணன்.
நேர்களே, இந்த ஏப்ரல் மாதம் 30 தேதியோடு பிபிசி தமிழோசை தனது சிற்றலை ஒளிபரப்பை நிறுத்தி விடுவது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறது. பிபிசி உலக சேவை வரலாற்றில் மிக நீண்டகாலம் நடத்தப்பட்டு வந்த மொழிப்பிரிவுகளில் ஒன்றான தமிழோசையின் சிற்றலை ஒலிபரப்பு 1941 தொடங்கப்பட்டது. இந்த ஆண்டு ஏறக்குறைய 76 வருட சேவையை தொடும் பிபிசி தமிழின் சிற்றலை ஒலிபரப்பு நிறுத்தப்படுவதற்கு காரணம், சிற்றலை என்ற தொழில்நுட்பத்தின் மூலம் நடத்தப்படும் வானொலி சேவைகள் இந்தியா மற்றும் இலங்கையில் தொலைக்காட்சி மற்றும் இணையம் போன்ற புதிய ஊடகங்களின் தாக்கத்தால் ஆதரவை இழந்து வருகின்றன என்பதுதான். ஆனால் தற்போது இலங்கையின் சக்தி எஃப்எம் மூலமாக நடத்தப்பட்டு வரும் பிபிசி தமிழின் 5 நிமிட பண்பலை ஒலிபரப்பு தொடரும், அதில் பாதிப்பு இருக்காது. மேலும் பிபிசி தமிழின் சிற்றலை ஒலிபரப்பு நிறுத்தப்பட்டாலும் பிபிசி தமிழின் இணையதள சேவைகள் விரிவுபடுத்தப்படுகின்றன. தொலைக்காட்சி, இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்களுக்கு நேயர்கள் மாறிக்கொண்டிருக்கையில் அவர்களுடன் சேர்ந்து பிபிசி தமிழும் அந்த ஊடகங்களுக்கு மாறுகிறது. பிபிசி தமிழோசையின் சிற்றலை ஒலிபரப்புகள் 1980களிலிருந்து இலங்கையின் போர்க்காலத்தில் அப்பகுதி மக்களுக்கு ஒரு இன்றியமையாத முக்கிய சேவையை ஆற்றி வந்தன. அந்த காலகட்டத்திலும் அதற்கு முன்னும் ஷங்கர் என்கிற சங்கரமூர்த்தி தலைமையில் ஷேக்ஸ்பியர் மற்றும் பெர்னார்ட் ஷா போன்றோரின் நாடக மொழிபெயர்ப்புகள் மற்றும் பிற சஞ்சிகி வடிவ நிகழ்ச்சிகளுக்கு பெயர் போனதாக இருந்த பிபிசி தமிழோசை பின்னர் 1990களின் பிற்பகுதியில் முழுமையான செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களுக்கான செய்தி ஒலிபரப்பாக மாறியது நேயர்களுக்கு நினைவிருக்கும். இந்த நீண்ட வரலாற்றில் பிபிசி தமிழோசைக்கு ஆதரவு நல்கி வந்த நேயர்களுக்கு பிபிசி தமிழ் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. தொலைக்காட்சி, இணையம் மற்றும் சமூக ஊடகம் போன்ற நவீன தளங்களில் உலா வரும் பிபிசி தமிழை தொடர்ந்து ஆதரிக்குமாறு நேயர்களை நாம் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி.
மணிவண்ணன் வழங்கிய அறிவிப்பு செய்தி அது. இனி இலங்கை கண்ணோட்டம். கடந்த 2012 வெளிக்கடை சிறைச்சாலையில் கைதிகள் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொண்ட பாதுகாப்பு அதிகாரிகளை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்தியை வழங்குகிறார் நமது கொழும்பு செய்தியாளர் KS உதயகுமார்.
2012 வெலிக்கடை சிறைச்சாலைக்குள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகள் மீது துப்பாக்கி சூடு மேற்கொண்ட அரச பாதுகாப்பு அதிகாரிகளை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும்படி போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவிடுமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை நேரில் கண்ட சுதேஷ் நந்திமால் சில்வா எனும் கைதி இந்த மனுவை தாக்கல் செய்தார். 2012 நவம்பர் மாதம் 9 வெலிக்கடை சிறைச்சாலைக்குள் பிரவேசித்த அரச பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட துப்பாக்கி சூடு காரணமாக 27 கைதிகள் கொல்லப்பட்டதாக மனுதாரர் தெரிவித்துள்ளார்.
நமுத் அது ரஜ வந்திதியில மே ஹமேகம் வாகன உற்சாகரணும் அப்படி கேன்னு மேக வந்திதியில வாகன பேகை காத்தனு வந்தி தினமா கேன்னு எத்தனம தீனும் வரதாக்கு.
இந்த தாக்குதலுக்கு முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்ஷ உட்பட அரச பாதுகாப்பு படைகளின் உயர் அதிகாரிகள் பொறுப்பு கூற வேண்டும் என்று தெரிவித்த அவர், நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் இதுகுறித்து விசாரணையொன்றை மேற்கொள்ளுமாறு தான் போலீஸ் மா அதிபரிடம் புகார் ஒன்றை சமர்ப்பித்ததாக தெரிவித்தார். ஆனால் இந்த தாக்குதல் சம்பந்தமாக இதுவரை விசாரணையொன்றை மேற்கொள்ள போலீசார் தவறியுள்ளதாக தெரிவித்த நந்திமால் டிசில்வா, கொல்லப்பட்டவர்களுக்கு நஷ்ட ஈடுகளை வழங்கி சம்பவத்தை மூடிமறைக்க அரசாங்கம் தயாராகி வருவதாக குற்றம் சாட்டினார். எனவே முறையான விசாரணையொன்றை மேற்கொண்டு சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும்படி போலீஸ் மா அதிபருக்கு உத்தரவிடுமாறு கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
கேஎஸ் உதயகுமார் வழங்கிய செய்தி அது. மத்திய மாகாணத்தில் பரவி வரும் ஒருவித வைரஸ் காய்ச்சல் காரணமாக பேராதனை பல்கலைக்கழகம் இன்று தொடங்கி மறு அறிவிப்பு வரை மூடப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்தியை வழங்குகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர். உதயகுமார்.
பேராதனை பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் ஒருவித வைரஸ் காய்ச்சல் தீவிரம் அடைந்துள்ள நிலையில் மறு அறிவித்தல் வரை பல்கலைக்கழகம் மூடப்பட்டுள்ளது. 1200 மேற்பட்ட மாணவர்கள் வைரஸ் தொற்றுக்குள்ளாகி உள்ளதாக கூறப்படுகின்றது. பல்கலைக்கழக நிர்வாகம் எடுத்த முடிவு அறிவிக்கப்பட்டதை அடுத்து இன்று நண்பர்களுடன் விடுதிகளிலிருந்து மாணவர்கள் வெளியேறிவிட்டனர். விடுதி மாணவர்கள் மத்தியில் இந்த வைரஸ் தாக்கம் அதிகம் காணப்பட்டதாக கூறுகின்றார் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடத்தைச் சேர்ந்த மாணவன் டி. தர்ஷன்.
நன்றி சார். எத்தனை பேருக்கு குறிப்பா பெற தெரியாது. காய்ச்சல் என்றால் சாதாரணமா ஒரு கொஞ்சம் பேருக்கு பரவல் இருக்கும். ஆனா இது கொஸ்டல்லேயே புள்ள ஒரு ரூம் எடுத்துக்கொண்டா தொட்டு காய்ச்சல் மாதிரி மாறி 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 பரவி பரவி கிட்டத்தட்ட கொஸ்டல்ல இருக்கிற எல்லாருக்கும் பொதுவா இந்த இன்ஃபுளுன்சா வைரஸ் அந்த பொதுவான பரவல் கொஞ்சம் கூட இருக்கிறதால பழமையை விட ஹெல்த் சென்டர்ல அதிக அளவுக்கு அதிகமா இந்த மாணவர்கள் எல்லாம் போய் அட்மிட் ஆகிற அந்த மாதிரி ஒரு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாலையும் இதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் என்ற காரணத்தால பல்கலைக்கழக நிர்வாகம் இன்றைக்கு அதாவது இந்த 4 இன்றைக்கு மதியம் 12 எல்லா மாணவர்களையும் ஹோஸ்டல்ல விட்டு வெளியில போக சொல்லி அறிவித்தாங்க. இது காலவிரை என்று தொடர வேண்டும். வெப்ப கட்டுப்பாட்டுக்கு பிறகு நம்பப்படுதோ அது வரைக்கும் பல்கலைக்கழகம் தொடர்ந்து
மாணவன்
வழங்கிய செய்தி அது. இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.